மறுபடியும் நம்மளுடைய தியானத்தை தொடருவோம். இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் நம் சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு 9 அதிகாரத்திற்கு திருப்பலாம், 27 வசனம். இயேசு அங்கிருந்து கடந்து செல்கையில் 2 குருடர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். ஐயரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தாவீதின் குமாரரே என்று கூக்குரலிட்டார்கள். வீட்டுக்கு வந்த பின்பு 2 குருடர் அவர் பின்னே சென்று இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இன்னொரு சுவிசேஷத்திலே இதே சம்பவத்தை வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். முதலாவதாக அவர்கள் எங்கள் மேல் இரக்கமாயிருங்கள் என்று சொன்னார்கள். இல்லை, இப்பொழுது ஆண்டவர் குறிப்பாய் உனக்கு தேவை என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அது மிகவும் முக்கியம். வேதம் ஜெபத்தை கொடுத்து பேசுகிறது, விண்ணப்பத்தை கொடுத்து பேசுகிறது. பொதுவான ஜெபம் எங்கள் மேல் இரக்கமாயிரும், விசேஷித்த ஜெபம் குருடர்கள் சொன்னார்கள். அதற்கு அவர்கள், எங்கள் கண்கள் பார்வையடைய வேண்டும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்பது பொதுவான ஜெபம். ஆண்டவர் சொல்கிறார், உன் நிலைமையை ஒத்துக்கொள், குறிப்பாய் கேள், ஆண்டவரே நான் குருடனாயிருக்கிறேன், ஆண்டவரே நான் இணையதள ஆபாசத்துக்கு அடிமையாயிருக்கிறேன், பகைக்கு, பொறாமைக்கு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே என்னிடத்துல பொறாமை இருக்கிறது, நான் அடிமையாயிருக்கிறேன் என்று குறிப்பாய் ஆண்டவரிடத்துல சொல்ல வேண்டும். நாம் பரிசுத்தவான்களாயிருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே, எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை பெற விரும்புகிறேன் என்று சொல்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், எதிலிருந்து இரக்கமாயிருக்க வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நான் இந்த விஷயத்திலே தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், என் மேல் இரக்கமாயிரும், நான் குருட்டாட்டமாயிருக்கிறேன். ஆண்டவரிடத்திலே குறிப்பாய் கேட்போம். அப்படிப்பட்ட குறிப்பாய் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறவர்களை தேவன் நேசிக்கிறார். இதுதான் முதல் கோட்பாடு. பொதுவான ஜெபம் நம்மை எங்கேயும் எடுத்து செல்லாது. நம்மளுடைய விண்ணப்பத்தை குறிப்பாய் தேவனிடத்திலே தெரியப்படுத்துவோமானால் அது நமக்கு அப்பொழுதும் கிடைக்காது. இன்னொரு படி இருக்கிறது. அந்த படி என்ன? அதற்கு அவர், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். கேள்வியை பார்த்தீர்களா? நீங்கள் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா என்பது கேள்வி அல்ல, நான் இதை செய்ய முடியுமா என்பதுதான் கேள்வி. அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். இதுல என்ன கற்றுக்கொள்கிறோம்? அதே கோட்பாடு, விசுவாசத்தின் கோட்பாடு. நாம் இங்கே தியானித்து வந்த எல்லா அதிகாரங்களிலும், இந்த 2 அதிகாரங்களிலே விசுவாசத்தை பார்த்து வருகிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் விசுவாசத்தை பாராட்டுகிறார். விசுவாசத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறார், அவிசுவாசத்தை பார்க்கும் பொழுது வருத்தம் அடைகிறார். இவங்கெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ அங்கே உற்சாகம் அடைந்து அவர் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களை விசுவாசம் உங்களை ரட்சித்தது என்று சொல்கிறார். இங்கே, நீ என்னை விசுவாசிக்கிறீர்களா, நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். வேதத்தில் அநேக வாக்குத்தத்தம் உண்டு. சில வாக்குத்தத்தங்களை பார்த்து கூடாது என்று சொல்லலாம். குருடனுடைய கண்களை திறப்பது என்ன? கூடாதுதான். இந்த குருடர்கள் ஒருபோதும் தங்களுடைய வாழ்க்கையிலே குருடர்களுடைய கண்களை திறந்ததை கேட்டதே இல்லை. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலிலே எல்லாரும் கூடாது என்று நினைத்ததை இவர்கள் விசுவாசித்து, ஆமாண்டவரையும் இடத்திலே வல்லமை உண்டு, இந்த பரிசேயர்களை நம்ப மாட்டோம், நான் உண்மை நம்புகிறோம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு வேண்டியது கிடைத்தது. இயேசு சொன்னார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். அதே கோட்பாடு போன தடவை நாம் தியானித்தோம். அது என்ன? உங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னுடைய விருப்பம் உங்களுக்காக என்ன என்பதனால் அல்ல, உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுள். நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து எவ்வளவு பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? இதை தெளிவாக உங்களுக்கு சொல்லட்டும். தேவனிடத்திலிருந்து எவ்வளவு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்து அல்ல, தேவன் உனக்கு எவ்வளவு கொடுக்க விரும்புகிறார் என்பதை பொறுத்தும் அல்ல, நீ எவ்வளவு விசுவாசிக்கிறாய் என்பதை பொறுத்தே. தேவன் எனக்கு எவ்வளவு செய்ய முடியும் என்று எவ்வளவாய் நான் விசுவாசிக்கிறேன், இது ஒரு கோட்பாடு. உலகத்திலே எந்த மதமும் இதை போதிப்பதில்லை. உண்மையான கிறிஸ்தவம் மாத்திரமே போதிக்கிறது. தேவனிடத்திலிருந்து நம்மளுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி அல்ல. நம்மளுடைய விருப்பம் அதிகமாக இருக்கலாம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற விருப்பம் அவ்வளவா இருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைக்காது. உங்களுடைய விசுவாசத்தின்படியே நமக்கு ஆகப்படுவது. ஆண்டவர் உங்களை ஜீவ நதியுள்ள நதிகள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு ஓடும்படி அவர் நிச்சயமாய் விரும்புகிறார். அது யோவான் 17:7-38 வாசிக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு பாத்திர தண்ணீர், அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய விசுவாசத்தின் அளவு. ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும் என்பதெல்லாம் விசுவாசம் இல்லை. நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்து குருடனை போல ஆண்டவரே எத்தனை வருடமா நான் முயற்சித்தேன் தோல்வியுற்றேன் என்று சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் பொருட்டே அல்ல, நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? அவர்களுடைய திறனை ஆண்டவர் பார்க்கவில்லை, அவருடைய திறமையை நாம் நம்புகிறோமா என்று கேட்கிறார். அதுதான் விசுவாசம். ஆண்டவர் இதை எனக்கு செய்ய முடியுமா? வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியுமா? இப்படிப்பட்ட காரியம் அநேக வாழ்க்கையில நமக்கு பொருந்தும். விசுவாசத்தின்படி ஆகப்படுவது. உதாரணமா ஒரு குருடன் பிரியாய் சொல்லியிருப்பான், ஆண்டவரே ஒரு கண்ணை உங்களால் திறக்க முடியும், ரெண்டு கண்ணை திறக்க முடியுமான்னு தெரியல ஆண்டவரே, முழு விதத்தோடு ஒரு கண்ணை திறப்பீர் நம்புகிறேன். அவன் ஒரு கண் திறக்கப்பட்டவனாய் போயிருப்பான். இன்னொரு குருடன், ஆண்டவரே ரெண்டு கண்ணும் திறக்க முடியும் என்று சொன்னால் ரெண்டு கண்ணும் திறக்கப்பட்டவனாய் சென்றிருப்பான். இதுதான் கிறிஸ்தவத்திலே நடக்கிறது. ஒருவர் ஒரு பகுதியை, இன்னொருவர் இன்னொரு பகுதியை நம்புகிறார்கள். ரெண்டு கூட்டமாய் மாறுகிறது. ஒரு கூட்டம் ஒரு கண் ஸ்தாபனம், இன்னொரு கூட்டம் இரண்டு கண் ஸ்தாபனம். ரெண்டு ஸ்தாபனங்களாய் மாறுகிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? தேவன் விசுவாசத்தின்படி செய்ய முடியும் என்பதுதான் ஒரு கற்பனை இருக்கிறது. பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள். எப்பொழுதும் என்றால் என்ன? 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாட்களும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்காதவர்கள் குருடர்களைப் போல என்று வைத்துக் கொள்வோம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவர்கள் ரெண்டு கண்களும் திறக்கப்பட்டவர்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையில் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற ஒரு தரத்திற்கு கொண்டு வர முடியும் என்று நம்புகிறீர்களா? அதற்கு நாம் சொல்கிறோம், ஆண்டவரே அதில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னுடைய மனப்பான்மை மூடியாயிருக்கும், நான் இங்கேயும் இங்குமாய் அலக்களிக்கப்படுகிறேன். அநேக நேரங்களில் செய்வீர், ஆனால் எப்பொழுதும் முடியாது ஆண்டவரே. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? விசுவாசத்தின்படி ஆக்கப்படுவது. அநேக நேரங்களில் நீ சந்தோஷமா இருப்பார். இன்னொரு நபர் சொல்லுகிறார், ஆண்டவரே அந்த நபரை காட்டிலும் இன்னும் என்னுடைய மூடு அதிகமாய் மாறும், ஆனால் நீர் எனக்கு அதை செய்வீர் என்று நம்புகிறேன் என்று சொன்னால் அவர் மகிமையான இடத்துக்கு வருகிறார். எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும்படி, சோர்வடையாதபடி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்படி நிலைமைக்கு வருகிறார். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்ன? இரண்டாவது நபர் மோசமானவர், ஆனாலும் மேலான வாழ்க்கைக்கு வந்தாரே. ஏன்? அவர் தேவன் இதை செய்ய முடியும் என்று சுவாசித்தார். நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வாக்குத்தம் பண்ண அநேக காரியங்களை நீ அனுபவிக்காமல் இருக்கிறீர்கள். ஏன்? தேவன் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். நான் இதை செய்ய முடியுமா என்று எப்பொழுதுமே பார்க்கிறீர்கள். பாவம் உங்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்ளாது. தேவனுடைய வாக்குத்தம் இது. நீங்கள் ஓ இதை என்னால் ஜெயிக்க முடியுமா என்று கேட்கிறீர்கள், அது கேள்வி அல்ல. தேவன் இதை உனக்கு செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? அதுதான் கேள்வி. நீ செய்ய முடியுமா என்பது கேள்வி அல்ல. இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்வோமானால், நான் எவ்வளவு செய்ய முடியும் என்பதில்ல, தேவன் எவ்வளவு செய்ய முடியும், இதுதான் விசுவாசத்தின் அடித்தளம். இதுதான் கிருபைக்கும் சட்டத்திட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம். சட்டத்திட்டத்தை பார்ப்போமானால் இதை உங்களுக்கு காண்பிக்கட்டும். யாத்ராகம் சட்டத்திட்டம் பிரமாணம் சொல்லுகிறது, இதை செய், இதை செய்யாது, நான் தேவனாய் கர்த்தர். யாத்ராகமம் 20, என்ன இல்லாமல் உங்களுக்கு வேறே தெய்வம் வேண்டாம், விக்கிரகங்களை வணங்க வேண்டாம், ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்க வேண்டாம், ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், இதா தகப்பன் தாயை கனம் பண்ண வேண்டும், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக. யாத்ராகமம் 20 அதிகாரத்திலே 17 வசனம் வரை வாசிக்கிறோம், பிறனுடைய மனைவியை செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் இதை செய், இதை செய்யாதிருப்பாயா, செய்யாமல் இரு, செய்யாமல் இரு. 10 கற்பனையும் அப்படிதான் இருக்கிறது. நீ என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரேல் ஜனங்கள் 1500 வருடங்களாய் முயற்சித்தார்கள், அவர்கள் அதை செய்ய முடியவில்லை. ஒரு சில காரியங்களை கை கொள்ள முடிந்தது. யாக்கோபு 2 எல்லாத்தையும் கைப்பிடித்து ஒன்னை விட்டு வேண்டா, விட்டுவிட்டால் எல்லாத்தையும் விட்டுவிடுவதற்கு சமம் என்று வாசிக்கிறோம். ஒரு பாத்திரத்திலே ஒரு ஓட்டை இருந்தாலும் 10 ஓட்டை இருந்தாலும் பிரயோஜனம் அற்றது. ஒரு கற்பனை கீழ்ப்படியாமல் போனாலும், 10 கீழ்ப்படியாமல் போனாலும் நம் குற்றவாளிகள். புதிய உடன்படிக்கையிலே முற்றிலும் வித்தியாசம். அது நாம் வாசித்ததையும் யாத்திராகமம் 20 நீ செய்யாதே செய்ய செய் செய்யாதே செய். அதோடு எப்ரேயர் 8 வாசித்து பார்ப்போம். பழைய உடன்படிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது, எப்ரேயர் 8 வாசிக்கிறோம். புதிய உடன்படிக்கை இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை இப்பொழுது இனி இல்லை, அது மறைந்து போகிறது. இப்பொழுது உங்களோடு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். 8 புதிய உடன்படிக்கையினுடைய பதத்தை பாருங்கள். நீ இப்படி செய்ய செய்யாதே என்பது அல்ல, பெரிய வித்தியாசம். 10 கற்பனைகளை திருப்பி பாருங்கள். இதை செய், இதை செய்யாது, இதை செய்ய செய்யாதே, முற்றிலுமா எப்படியா இருக்கிறது. ஆனால் புதிய உடன்படிக்கை என்ன? 10 இப்படி 8:10 நான் செய்வேன். 10:12 பார்த்தீர்களா? இதுதான் புதிய உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. 5 முறை தேவன் சொல்கிறார், நான் இதை செய்வேன். புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையில் எங்கே வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? எசேக்கியேல் புஸ்தகம் 36 அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். எசேக்கியேல் 36:25 புதிய உடன்படிக்கை குறித்து தீர்க்க தரிசனம். நான் உங்கள் மேல் தெளிந்த நீரை தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். சுத்திகரிக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன். 26 இசைக்கியேல் 36:26 நான் உங்களுக்கு ஒரு புதிய ஆவியை தருவேன். நான் உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்கள் கட்டளைகளில் உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் நியாயங்களை கை கொள்ளவும் அயல்படி செய்யவும் பண்ணுவேன். இந்த வாக்குத்தங்களை இசைக்கியேல் 36 பார்த்தீர்களா? 25-27 அது புதிய உடன்படிக்கையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்கிறார், நான் செய்வேன். மத்தேயு 9 நீங்கள் அதைதான் பார்க்க வேண்டும். குருடர்கள் சுகமானார்களே, அங்கே அதைதான் பார்க்க வேண்டும். இது மிகவும் முக்கியம். நான் கற்பனையை எவ்வளவு கை கொள்வேன் என்பது அல்ல, நான் செய்வேன், செய்யாமல் இருப்பேன். சபை கூட்டங்களுக்கு ஜனங்கள் செல்கிறார்கள், அவர்கள் கேட்பதெல்லாம் கட்டடைகள் தான். இப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும். இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதெல்லாம் நல்லதுதான். புதிய உடன்படிக்கையில் கற்பனைகள் உண்டு, ஆனால் கருத்து என்ன? நாம் அதை எப்படி கை கொள்ள வேண்டும்? கற்பனைகள் நல்லதுதான். வீட்டிலே அநேக பொருட்கள் இருக்கிறது. உங்கள் வீட்டிலே ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, ஒரு ஏசி இருக்கிறது, வாஷிங் மிஷின் இருக்கிறது, அநேக பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது. இதெல்லாம் பிரயோஜனமுள்ள எலக்ட்ரிக்கல் பொருட்கள். இன்னொருவர் அவருடைய வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை, அவரை பார்த்து நான் மேன்மையானவன் என்று எண்ணுகிறீர்கள். கரண்ட் இல்லையா? அந்த நபரும் உங்களுடைய நிலைமையும் ஒன்றாயிருக்கிறது. ஒரு நபர் இங்கே அநேக அற்புதமான சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார், ஆனால் தேவனுடைய ஆவியானவர் இல்லை. இன்னொரு கிறிஸ்தவம் இல்லாத ஒரு நபர், அவரிடத்துல கற்பனையே இல்லை, அவரும் இவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். என்ன வித்தியாசம்? பரிசுத்தாவியானவர் இல்லை, பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் பழைய உடன்படிக்கையிலே இல்லை, புதிய உடன்படிக்கையிலே பெரிய ஈவு. இது ஏதோ புதிய ஒரு டெக்னிக் அல்ல, பரிசுத்தாவியானவர் தான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் புதிய உடன்படிக்கையை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் பரிசுத்தாவியானவர் என்ற பாடத்தை சத்ரு அவ்வளவு குழப்பமானதை மாற்றிவிட்டான். பரிசுத்தாவியானவருடைய வாழ்க்கை, அவருடைய வரங்கள் என்று வரும்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேக போலிகள் இதிலே காணப்படுகிறது. பரிசுத்தாவியானவர் ஊழியம் என்று வரும்பொழுது ஏன் பிசாசானவன் இவ்வளவு போலி உண்டு பண்ணி விட்டுவிட்டான், இவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறான்? இந்த காரியத்தில் ஏன் இவ்வளவு போலி இருக்கிறது? ஏனென்றால் இது விலை உயர்ந்த காரியம். விலை உயர்ந்த காரியத்திற்கு தான் போலிகள் காணப்படும். தங்கத்தையும் வைரத்தையும் தான் போலி காணப்படுகிறோம். பேப்பருக்கு போலி இருக்கிறதா? இல்லை. கிறிஸ்தவத்திலே பரிசுத்தாவியானவர் என்று வரும்பொழுது அநேக போலி இருக்கிறது. அது நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது? உண்மையான பரிசுத்தாவியானவர் விலை உயர்ந்தவர். எப்படி போலி நிச்சயத்தையும் வித்தியாசப்படுத்துறது? இந்தியாவிலே உங்களுக்கு கரன்சி நோட்டு இருக்கிறதா, ஒரு ரூபாய் நோட்டு இருக்கிறதா, போலியா நிச்சயமா என்று தெரியவில்லையா? RBI பேங்க் எடுத்து செல்லுங்கள், அவர்கள் அவர்கள் தான் இந்த நோட்டை அச்சடித்தவர்கள். அவர்கள் பார்த்த உடனே இது போலியா நிச்சயமா என்று சொல்லுவார்கள். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் இது உண்மையா போலியா என்று தெரிய வேண்டுமா? வேதத்துக்கு செல்லுங்கள். இயேசு அதை செய்தாரா? இயேசு கற்பித்தாரா? அப்போஸ்தலர்கள் செய்தார்களா? அப்போஸ்தலர்கள் கற்பித்தார்களா? இதுதான் நான் சொல்வேன் நான்கு அடுக்கு சோதனை. இயேசு சொன்னாரா செய்தாரா? அப்போஸ்தலர்கள் சொன்னார்களா செய்தார்களா? நான்குக்குமே இல்லையா? மறந்துவிடு. அதை கேள்வி கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வருகிற காரியம் இயேசு செய்திருப்பார் இல்லை கற்பிப்பார்? அப்போஸ்தலர்கள் செய்திருப்பார்கள் இல்லை கற்பிப்பார்கள்? இதை நீங்கள் கோட்பாடாய் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். நான் உங்களுக்கு இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? இங்கே வாசிக்கிறோம், ஆம் விசுவாசிக்கிறோம். மறுபடியும் இந்த எளிய கோட்பாடை நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு மற்றொரு இடத்துல நீங்கள் போய் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். 30 இதை குறித்து யாரும் அறிய வேண்டாம். அவர்களை எச்சரித்தான் என்று வாசிக்கிறோம். 13 எங்கே இந்த காலகட்டத்திலே சுகமாக்கினேன் என்று சொல்லுகிறவர்கள் யாரிடத்திலும் போய் நான் உன்னை சுகமாக்கினேன் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிற ஆவி காணப்படுகிறதா? எல்லாம் இந்த நாட்களிலே போலியாக காணப்படுகிறது. இயேசுவினுடைய ஆவி கொஞ்சமும் இல்லை. அறியப்படாதவர்கள் தான் சுகம் அளிக்கிற ஊழியத்தை இந்த காலகட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இந்த நாளிலும் சுகவீனர்களை சுகமாக்குகிறார். ஆனால் பிரபலமான சுகமாக இருக்கிற ஊழியர்களினாலே அல்ல, அறியப்படாதவர்கள், அவர்களுடைய பெயரும் தெரியாது. யாரிடத்திலையும் சொல்லாதே, நீ சுகமளிக்கப்பட்டாயே சந்தோஷம், ஆண்டவர் உனக்கு பார்வை கிடைத்ததே சந்தோஷம் என்று சொல்கிறார். அதுதான் கிறிஸ்துவனுடைய ஆவி. அவர்கள் கடந்து செல்கையில் அங்கே பிசாசு பிடித்த செவுடன் ஊமை அங்கே கொண்டு வரப்பட்டான். ஒரே வார்த்தையினாலே பிசாசை திறந்து விட்டார். கடந்து இங்கிருந்து போயிடு இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுகிறோம். அவருடைய அதிகாரத்தின்படிதான் நாம் செய்ய முடியும். அங்கே ஊமை பேசினான். அங்கே திரளான ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இஸ்ரேலிலே எப்படி ஒரு காரியம் இங்கேயும் காணப்படவில்லை என்று சொன்னார்கள். 34 பரிசேயரோ இவன் பிசாசுகளின் தலைவனாய் இருப்பதனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்கிறார்கள். இயேசு அதை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார். இன்னொரு இடத்திலே வாசிக்கிறோம், அவர்களை மன்னித்தார். எனக்கு விரோதமாய் பேசியிருக்கலா? மன்னிக்கப்பட்டாய். மத்தேயு 12 அதை வாசிக்கிறோம். பிசாசின் அதிபதி என்று சொல்வதில்லை. கேட்கும் பொழுது இயேசு அசைக்கப்படவில்லை. அவரை அது தொந்தரவு செய்யவில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் யாரோ ஒரு காரியத்தை சொல்லிவிட்டால் அவர்கள் தொந்தரவடைகிறார்கள். மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் அவர்களை அசைக்கிறது. இயேசு அங்கே அசைக்கப்படவில்லை. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், மனுஷருடைய அபிப்பிராயம் குப்புத்தொட்டிலே போட வேண்டும். ஜனங்கள் நம்மை குறித்து மெச்சி பேசினாலும், நம்மை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாலும், நம்மை குறித்து குறைவாய் மதிப்பிட்டிருந்தாலும், இல்லை நம்மை தீமையாய் பேசினாலும் குப்பத்தொட்டிலே போடுவோம். அதற்கு ஒரு மதிப்பும் இல்லை. மனுஷனுடைய அபிப்பிராயத்திற்கு மதிப்பும் இல்லை. நல்லதா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் இந்த இயேசுனுடைய மாதிரியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். 35 பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகலவித வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். எல்லா வியாதிகளையும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் யோவான் சாரங்களை தான் பிரசங்கித்தார். ஒரு பரலோக ராஜ்யம் இருக்கிறது, அதை அறிக்கை பண்ண ஆண்டவர் வந்தார். நீங்கள் இத்தனை வருடமாய் மோசே உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஆசீர்வாதம், சுகம், நீங்கள் ஜாதிகளிலே மேலாயிருப்பீர்கள், இதெல்லாம் இல்ல. மேலான ராஜ்யம், பரலோகத்தின் ராஜ்யத்தை பிரசங்கிக்க வந்தேன். பரலோகத்துக்குரிய காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமா இருக்க வேண்டும். இயேசு அந்த ராஜ்யத்தை தான் பிரசங்கித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக இடங்களிலே இதற்கு எதிர்மையான பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுகிறது. உபாகமம் 28 காணப்படுகிற பழைய சுவிசேஷம், தசமபாகம் செலுத்த வேண்டும், இந்த காரியங்கள் எல்லாம் செய்யுங்கள், தேவன் பூமிக்குரிய காரியங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு சுகம் அளிப்பார், இதை செய்யவில்லை என்றால் வியாதிப்படுவீர்கள், ஏழையாயிருப்பீர்கள். அது பழைய சுவிசேஷம், அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. பூமிக்குரிய ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொத்தை குறித்து பேசுகிறது. கானானிலே அங்கே சொத்து இருந்தது, அதே போல கள்ளத்திற்கு தரிசிகள் தேவன் உன்னை ஆசீர்வதித்து இந்த இடத்தை கொடுப்பார், பணத்தை கொடு, உனக்கு வேலை உயர்வு கிடைக்கும். இது பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்ல. பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? நீங்கள் இங்கே பூமியிலே பரலோகத்தின் வாழ்க்கை வாழ வேண்டும், சமாதானம் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும். இதை நீங்கள் விசுவாசித்தால் தேவன் உங்களுக்கு இதை செய்வார். இந்த சுவிசேஷத்தான் அவர் பிரசங்கித்தார். திரளான ஜனங்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்கவில்லை. இந்த நாட்களிலும் அநேகர் அப்படி இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தேவன் மனதுருகினார். ஏனென்றால் அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறதை பார்த்து, சிதறன்றுகளை பார்த்து அவர் மனதுருகினார். அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள். சிலர் அந்நிய பாஷையிலும் பேசுகிறார்கள், நகையை கழட்டுகிறார்கள், பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அவர்கள் பாவத்தை மேற்கொள்ளவில்லையே. இயேசு நம்முடைய நகையை கலட்ட வைக்கும்படி வரவில்லை, வெள்ளை ஆடையை உடுத்தும்படி வரவில்லை, பாவத்தை மன்னிக்கும்படி வரவில்லை. மத்தேயு 1:21, தம் ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பார், இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். ஐஸ்வர்யமாய் மாற்றுவார், ஆரோக்கியமாய் மாற்றுவார், பூமிக்குரிய தேவையை சந்திப்பார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும்படி செய்வார், அவருடைய நீதியை தேடும்படி செய்வார். அந்த சுவிசேஷம் கேட்கப்படாமல் இருக்கிறது. அநேக ஜனங்கள் நகையை கழட்டு விட்டார்கள், அந்நிய பாஷையை பேசுகிறார்கள், கூட்டங்களிலே சத்தம் காணப்படுகிறது, ஆனால் சோருடைய வாழ்க்கை வாழ்கிறார்கள். கணவன் மனைவி வீட்டிலே சண்டை போடுகிறார்கள். அது உண்மையான சுவிசேஷம் அல்ல, அது பல்லவ ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்ல. பல்லவ ராஜ்யம் அவருடைய வீட்டிலே காணப்படவில்லை. பல்லவ ராஜ்யம் என்ன? வீட்டிலே சண்டை இல்லை, சத்தம் இல்லை, அம்மா அப்பா கூட்டங்களிலே அன்னை பாஷை பேசுகிறார்கள், மதியம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொந்த மொழியிலே திட்டிக் கொள்கிறார்கள். இது போலி, முற்றிலும் போலி. அன்னிய பாஷை பேசுகிற 99% இப்படிதான் வாழ்கிறார்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்ல. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? எல்லா வரங்களும் உண்டு, ஆனால் அதன் மத்தியிலே நம்மளுடைய சொந்த மொழியை கட்டுப்படுத்த வேண்டும், தாய்மொழியை கட்டுப்படுத்த வேண்டும். பொறாமை, கசப்பு, இதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் பரலோகம் இதிலே இந்த விடுதலை பெற்றிருக்கிறது. இனிதில் ஆபாசத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கை, இதுதான் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம். அநேகரதை அடையாமல் இருக்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து மனதுருகினார். அறுப்பு மிகுதி, உங்களை அநேகரை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உலகம் எங்கும் பாருங்கள், கிறிஸ்து உலகம் அநேகர் இப்படி சிதறுண்டு தோய்ந்து போனவர்களா? மெய்ப்பர் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். அநேக மெய்ப்பர்கள் ஓனாய்களுக்கு ஆடுகளை கொடுத்து விடுகிறார்கள், பணத்தை எடுப்பதிலே விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் மெய்ப்பர்கள் அல்ல, கூலி ஆட்கள். கூலி ஆட்கள் எதில் விருப்பமா இருக்கிறார்கள்? எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும், ஆனால் மெய்ப்பனும் ஆடுகளை மெய்ப்பதிலே விருப்பமுள்ளவனாக இருக்கிறான். அறுப்பு மிகுதி வேலையாட்கள், உண்மையான மெய்ப்பர்கள் கொஞ்சமா இருக்கிறார்கள். இப்படி பார்க்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஓடி போய் நான் மெய்ப்பனா இருப்பேன் என்று சொல்வதா? இல்லை இல்லை, நான் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அவர் வேலையாட்களை அனுப்ப முடியும், அவரிடத்திலே வேண்டுக் கொள்ளுங்கள். அவர் மாத்திரமே அனுப்ப முடியும், நாம் போய் செய்ய முடியாது. நான் போய் செய்ய போகிறேன், நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன், இல்லை, தேவன் தான் நம்மை அனுப்ப வேண்டும். நம்மை உற்சாகப்படுத்தி புதிய உடன்படிக்கைக்குள்ளாய் நம்மை கொண்டு வந்து நம்மை அனுப்ப வேண்டும். அடுத்த தியானத்திலே நாம் தொடர்ந்து தியானிப்போம்.